இந்த காலை நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை 2 கொரிந்தியர் 13:14. 2 கொரிந்தியர் 13:14
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும்
தேவனுடைய
அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக
ஆமென். வீட்டுக்கு போலாம், இதை சொன்னா வீட்டுக்கு போயிடலாம். நம்ம ஆராதனையின் முடிவிலே இந்த வார்த்தைகளை, இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை நாம் எப்பொழுதும் சொல்லி ஆராதனை முடிக்கிறோம். இந்த வேத வசனத்தை நம்ம கவனிக்கணும். இந்த ஆசீர்வாதத்தை நம்ம ஆராதனைக்கு பயன்படுத்துகிறோம், முடிவிலே பயன்படுத்துகிறோம். ஆனால் இது ஒரு வேத வசனம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபங்களை எழுதும் பொழுது கடைசியில் அந்த ஜனங்களை ஆசீர்வதித்து அவர் முடிக்கிறார். இங்கே இந்த கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தை முடிக்கும் பொழுது அழகாக அந்த ஜனங்களை ஆசீர்வதித்து அதிலே ஒரு அர்த்தமுள்ள ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லி இந்த நிருபத்தை முடிக்கிறதை பார்க்கிறோம். பைபிளில் இருக்கிற எந்த ஒரு வார்த்தையும் வீணானதல்ல, ஒவ்வொன்றிலும் ஆழ்ந்த ரகசியங்கள், கருத்துக்கள் அடங்கியிருக்கிறது. இதுல இன்றைக்கு இதுல எல்லாத்தையும் நம்ம எடுக்க போறதுல ஒரே ஒரு பாட், ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டை மட்டும் இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமேன் அப்படிங்கிறார். இதை பார்க்கும் பொழுது சபைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் இதில் அடங்கியிருக்கிறது. ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் திருத்துவ தேவனுடைய பங்கு என்ன என்பதை இந்த வேத வசனம் நமக்கு காண்பிக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ உபதேசங்கள் இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிற உபதேசங்கள் இருக்கிறது. ரொம்ப கவனமா இருக்கணும். குறிப்பாக சொல்ல போனால் ஜெகோவா விட்னஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு கல்ட், கள்ள உபதேசக்காரர்கள் தேசம் எங்கும் பரவி இருக்கிறாங்க. எல்லா இடத்திலுமே நீங்க பார்க்க முடியும். நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல நின்னீங்கன்னா உங்களை பார்ப்பாங்க. உங்க தலையில நெத்தியில பொட்டு இல்ல, நீங்க ஒரு கிறிஸ்டின் அப்படின்னு தெரிஞ்சா கிறிஸ்டின் மட்டும்தான் பார்ப்பாங்க. கையில பைபிள் வச்சிருந்தா அவங்களை மட்டும்தான் பார்ப்பாங்க. கிட்ட வந்து அவங்களோட பேச்சு கொடுத்து அவர்களுக்கு ரெண்டு கையில ரெண்டு புக்கை கொடுப்பாங்க. கொடுத்து சில குழப்பங்களை ஏற்படுத்துவாங்க. என்ன குழப்பம் பார்த்தீங்கன்னா, யெகோவா தேவன் ஒருவர் தான் தெய்வம், இயேசு கிறிஸ்து அதற்கு கீழ்பட்டவர், அதனால நம்ம அவரை நம்ம முக்கியத்துவம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, யெகோவா தேவனை மட்டும்தான் பார்க்கணும். அதனால நாங்கள் தான் யெகோவாவுக்கு தான் நம்ம சாட்சிகள், அதான் யெகோவா விட்னஸ், யெகோவாவுக்கு நாங்கள் சாட்சிகள் அப்படின்வாங்க. சமீபத்தில் கூட நம்ம சபையில் யாரோ ஒருத்தர் கிட்ட சொன்னாங்க, பஸ் ஸ்டாண்ட்ல நின்று இருக்கும் பொழுது ஒரு நபர் வந்து அட்ரஸ் கேக்குற மாதிரி கேட்டாங்க. போறமா கேட்டுட்டு அதன் பிறகு கையில புக்க கொடுத்து கொடுப்ப ஆரம்பித்திருக்கிறாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல வந்து அப்ரோச் பண்ணுவாங்க, வீடு வீடா வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. உண்மையா சொல்றேன், நம்ம எல்லாம் அந்த அளவுக்கு ஊழியம் செய்யறது கிடையாது. கள்ள உபதேசக்காரர்கள் ரொம்ப வேகமாய் ஊழியம் செய்யறாங்க. ஒரு நாளைக்கு இத்தனை வீடுகளை சந்திக்க வேண்டும் என்று அவர்கள் ஒரு டார்கெட் வச்சு அத்தனை வீடுகளை கம்பல்சரியா சந்திக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 50 வீடு, ஒரு 100 வீடு கணக்கு வச்சு டெய்லி என்ன வாழ்க்கையில் அவங்க செஞ்சாலும் செய்யலனாலும் அத்தனை வீடுகளை கண்டிப்பா சந்திக்கணும்னு கணக்கு வச்சு அத்தனை வீடுகளுக்கு போய் அவங்க தங்களுடைய கள்ள உபதேசத்தை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இது எதுக்கு இப்ப சொல்ல வரேன் கேட்டீங்கன்னா, தேவ பிள்ளைகள் நம்முடைய ஆண்டவருடைய காரியங்களை புரிந்து கொள்ளணும். நம்முடைய ஆண்டவர் திருத்துவமானவர், திருத்துவமானவர், அவருடைய திருத்துவ தன்மை வேதம் முழுவதிலும் இருக்கிறது. அந்த திருத்துவ தன்மையை நம்ம புரிந்து கொள்ளணும். சமீபத்தில் கடந்த 1ஆம் தேதி நானும் லெனினும் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தோம். சாயங்காலம் நாங்க போயிட்டு அந்த கூட்டத்தில் இருந்துட்டு வந்து எங்க பைக் எடுக்கும் பொழுது எங்க பைக்குள்ள என்னுடைய பைக்ல கவர்ல ஒரு ரெண்டு புத்தகங்கள் இருந்துச்சு. மீட்டிங் முடிச்சு வந்து பார்க்கும்போது அந்த பைக்ல கவர்ல ரெண்டு புக் இருந்துச்சு. நல்ல புக் எடுத்தோட சொன்னது கிழிச்சிருங்க அப்படின்னு அவரை எடுத்து பார்த்தாரு. பார்த்துட்டு அந்த இடத்துல கிழிச்சு போட்டு கிழிச்சிருங்க அப்படின்னு பார்த்த எல்லா பைக்லயும் புக் வச்சிருக்கிறாங்க. எல்லாரும் வந்து பைக் எடுக்கிறாங்க, அவங்க பைக்ல புக் இருக்குது. எல்லாம் எடுத்து எடுத்து சிலருக்கு புரியல என்னது என்னது எடுத்து எடுத்து பாக்குறாங்க. அப்புறம் ஒரு மடமண்ண பக்கத்துல நாலஞ்சு பைக்ல இருந்து புக்கம் எடுத்து கூட கிழிச்சு போட்டாரு கடகம். எதுக்குன்னா அது யாருன்னா பிரென்ஹாம் அப்படின்னு ஒரு ஊழியர், அமெரிக்க தேசத்துல நல்ல ஒரு ஊழியராக இருந்தவர். அவர் சிறந்த ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தவர் வில்லியம் மரியன் பிரென்ஹாம். ஆனால் அவருடைய கடைசி காலத்திலே அவர் உபதேசத்தில் தவறி போனார். கர்த்தர் அவரை மிக வல்லமையாய் பயன்படுத்தினார். அந்த கடைசி நாட்களில் அவர் உபதேசத்தில் தவறி போனார். அவர் மரித்து போனார். கடைசியில் அவர் ஒரு விபத்திலே அகோர மரணம் அடைந்தார். அதன் பிறகு அவர் எழுதின புத்தகங்கள், அவர் செய்த பிரசங்கங்கள் எல்லாவற்றையும் கேசட் வாடியாக அதை புத்தகமாக பிரிண்ட் செய்து உலகம் முழுவதிலும் பிரசங்கிக்கிறார், அதை விநியோகித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க வேலூர் பக்கம் நீங்க போனீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பிரிட்ஜ் ஒன்று வரும். ட்ரெயின்ல போனாலும் அந்த பிரிட்ஜ் கிராஸ் பண்ணலாம், ரோட்ல போனாலும் அந்த பிரிட்ஜ்ல வழியா போகும். அந்த பிரிட்ஜ்ல போட்டிருக்கோம் கிரைஸ்ட் பிரென்ஹாம் இஸ் கமிங் சூன் அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த பிரென்ஹாம் தான் கிறிஸ்து, அவர் திரும்பவும் வரப்போகிறார் என்று அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார். அந்த இயக்கம் அப்படி பரவி இருக்கிறது. ஏராளமான காரியங்களை செய்கிறார்கள். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஒரு முறை எனக்கு ஒரு புத்தகம் இப்படி கிடைச்சது. அந்த புத்தகம் எனக்கு கிடைச்ச உடனே நான் அந்த புத்தகத்தை, எனக்கு அப்போ உபதேசத்தை சரியா புரிந்து கொள்ளாத ரட்சிக்கப்பட்ட ஆரம்பம், ஆனா கர்த்தர் எனக்கு அந்த நாட்கள்லயே ஒரு உபதேச விஷயத்துல தெளிவு கொடுத்திருந்தார். அப்ப இந்த புத்தகத்தை நான் வாங்கி எடுத்து படித்து பார்த்து எனக்கு ஒண்ணுமே புரியல. அதன் பிறகு அவர்கள் அதில் ஒரு விலாசம் கொடுத்திருந்தார்கள். மேலும் இதை அறிந்து கொள்ள விரும்பினால் இந்த விலாசத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் உங்களுக்கு விவரம் சொல்லப்படும், உங்களுக்கு கேசட் கூட நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொல்லி போட்டிருந்தாங்க. அப்ப நான் நேர புறப்பட்டு அந்த இடத்துக்கு போனேன். எனக்கு அப்ப தெரிய ரசிக்கப்பட்டு ரொம்ப ஆரம்பம். ஆனால் கர்த்தருடைய கிருபையில எனக்கு உபதேசத்தை கர்த்தர் அன்னைக்கு கத்து கொடுத்திருந்தார். அந்த இடத்துல போனோம். ஒரு வீடு நல்ல பெரிய பங்களா, சொல்ல போனா அது பல கோடிகள் செலவழித்து கட்டப்பட்ட ஃபாரின் நைட்ல இருக்கிறவங்க, பிரம்மாண்டமான ஒரு பங்களா அது. அங்கே போகும் பொழுது ஒரு சிலர் அங்க கூடி உட்கார்ந்து கொண்டு அந்த இடத்துல ஏதோ விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். நான் போனோம்னு என்னைய உட்கார வச்சுட்டாங்க. நான் அதை பார்த்துட்டே இருந்தேன். பின்பு ஏதோ கம்யூனின்னு சொல்லி ஏதோ சர்வெல்லாம் கம்யூனி சர்வீஸ் நடந்துச்சு. நடந்த பிறகு நான் அவரிடத்துல இதை பத்தி நான் பேச ஆரம்பிச்சேன். அப்போ அவங்க தெரிந்து கொள்ள நான் கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்க எந்த சர்ச்சு போறீங்க என்னன்னு விசாரிச்சாங்க. நான் என்னுடைய காரியத்தை சொன்னேன். ஐயோ நீங்க தப்பான இடத்துல இருக்கிறீங்களே, நீங்க இங்கதான் வந்துடணும் அப்படின்னாங்க. எனக்கு ஒண்ணு புரியல, தப்பான இடத்துல இருக்கிறோம் சொல்றாரு எனக்கு சொல்லிட்டு என்ன விஷயம் என்ன தப்பு என்று கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நீங்க பிதா குமாரன் பரிசுத்தாமி நாமத்தை தான் ஞானஸ்தானம் எடுத்தீங்களா அப்படின்னாங்க. ஆமான். ஐயோ அது ரொம்ப தப்பாச்சு, அது ஞானஸ்தானமே செல்லுபடி ஆகாது, இயேசுவின் நாமத்தினால மட்டும்தான் ஞானஸ்தானம் எடுக்கணும், நீங்க எடுத்த ஞானஸ்தானமே செல்லுபடி ஆகாது, நீங்க இன்னொருத்தர ஞானஸ்தானம் எடுக்கணுமே அப்படின்னாங்க. என்னடா அது இப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு என்ன விஷயம். அப்போ அவங்க சொன்னாங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி அப்படின்றீங்க. பிதா அப்படின்றது ஒரு பொசிஷன், அப்பா. அப்ப பிதாவுக்கு பேர் இருக்குதா, ரொம்ப அழகா ஞானமா டேக்கிள் பண்ணாங்க. பிதாவுக்கு பேர் இருக்குதா, அப்ப உங்களுக்கு ஒரு அப்பா இருக்கிறாங்க. அப்பான்றது ஒரு ஸ்தானம். ஆனா அப்பாவுக்கு ஒரு பேர் ஒன்று இருக்குல்ல, அந்த பேர் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு விஷயம் யோசிச்சேன். என்னது? சரி, குமாரன் அப்ப இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவி அப்படின்றீங்க. இப்ப பாத்தீங்கன்னா இயேசு ஒரு பேர் தாங்க இருக்குது, பரிசுத்த ஆவி ஆவி சொல்லப்பட்டிருக்கு, பிதாவு அந்த ஸ்தானம் சொல்லி இருக்குது. அவருக்கு பேர் என்ன? பேர் பாத்தீங்கன்னா ஒரே பேர் தான், இயேசு. அதனால இயேசுவின் நாமத்துல மட்டும் ஞானஸ்தானம் எடுத்தா மட்டும்தான் அதுக்கு செல்லுபடியாக, மற்ற ஞானஸ்தானமே கிடையாதுன்ட்டு. அப்ப பிதா குமாரன் பரிசுத்த ஆவின்னு யாரும் இல்லையா அப்படின்னு? அப்படி எல்லாம் கிடையாது, இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அப்படின்றாரு. நான் பார்த்தேன், சரி இவங்க நம்ம இப்படியே பேசிட்டு தான் நம்ம இப்படியே கேட்பாங்கன்னு சொல்லிட்டு உடனே நான் பைபிளை திறந்து மத்தேயு சுவிசேஷத்துல மூன்றாம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்ற அந்த பகுதி எடுத்து வாசிச்சேன். வாசிச்சு இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெறுகிறார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்குது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். அப்ப தேவ ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல வந்து அமர்ந்தார். இப்ப வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு, அது யாரு அப்படின்னு கேட்டேன். வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு, அது யாரு? இங்க இயேசு கிறிஸ்து ஞானத்தை எடுத்துக்கிற கரெக்ட். பரிசுத்த ஆவியான புறா மாதிரி வந்து உட்கார்றாரு, அது ஒண்ணு. அப்ப வானத்தில் ஒரு சத்தம் கேட்டுச்சு, அது யாரு? இந்த புறா மாதிரி வந்து உட்கார், இது யாரு அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு கேள்வி நான் கேட்பேன், கொஞ்சம் தடுமாறினாங்க. அடுத்து திருப்பி கேட்டேன், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னவென்று அறியாதிருக்கிறார்களே அப்படின்னு ஜெபம் பண்ண அந்த பைபிள் எடுத்து வாசித்தேன். இதே பைபிள் அவங்க வச்சிருக்கிறாங்க, அப்ப இந்த பைபிள் எடுத்து காமிச்சு. இப்ப நான் கேட்டேன், இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல வந்து பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னவென்று அறியாதிருக்கிறார்களே ஒரு ஜெபம் பண்ண, இயேசு கிறிஸ்து ஜெபிச்சாரா இல்ல ஜெபிக்கிற மாதிரி நடிச்சாரான்னு கேட்டேன். ஜெபிச்சாரா ஜெபிக்கிற மாதிரி நடிச்சாரா? இப்ப ஜெபிக்கிற மாதிரி நடிச்சாலும் சொல்லவும் முடியாது. ஜெபிச்சாருனா அங்க யாரோ ஒருத்தர் இருக்கிறானோ, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், இல்லையா? யாருமே இல்லாம ஜெபிக்க முடியாது. அங்க பார்த்தாங்க, இது சரிப்பட்டு வராது, சரி தம்பி நீங்க அப்புறம் பார்க்கலாம் அப்படி சொல்லி அனுப்பி விட்டாங்க. அந்த குரூப் தான் லாஸ்ட் 1st எங்க பார்த்தாலும் புக்ஸ் வச்சுட்டு அனுப்பிட்டு கொடுத்துருக்காங்க. இது 30 வருஷத்துக்கு முன்னால நான் கண்டு சொன்னது நடந்தது சொல்றேன். இப்பவும் அந்த குரூப் என்ன செய்து கள்ள உபதேசங்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். எதுக்கு சொல்றது கேட்டீங்கன்னா, நம்ம தேவ பிள்ளைகள் நம்ம சரியா நம்ம புரிஞ்சுக்க முடியும், ஆண்டவரை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். உபதேசத்திலே நம்ம தேறினவர்களாக இருக்கணும். எந்த ஒரு குழப்பவாதிகள் நம்மை குழப்பி விடுவதற்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. நம்ம வேதத்திலே நம்ம தேறி தவறாமல் வேதத்திலே சரியாய் வேதத்தை நம்ம புரிந்து கொண்டால்தான், நம்முடைய ஆண்டவரை புரிந்து கொண்டால்தான் கடைசி வரைக்கும் நம்ம நிலைத்திருக்க முடியும். ஏன்னா உபதேசம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிற பாருங்க, உபதேசம் எவ்வளவு முக்கியம்ன்றதுக்கு. 1 Timothy 4 16 வசனத்தை வாசிக்கலாம்.
உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. இவைகளில் நிலை கொண்டிரு.
இப்படி செய்வாயானால்
உன்னையும்
உன் உபதேசத்தை கேட்பவர்களையும்
ரட்சித்துக் கொள்ளுவாய்.
அருமையான வார்த்தை, ஒரு பாஸ்டருக்கு சொல்லப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஆலோசனை. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு என்கிற ஒரு பாஸ்டருக்கு இந்த ஆலோசனை சொல்றாரு, உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. உன்னை பத்தி ஜாக்கிரதையாயிரு, நீ கொடுக்கிற உபதேசத்தை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாயிரு. ஏன் கேட்டீங்கன்னா, அந்த உபதேசத்தினால் என்ன காரியம்னா, இவைகளின் நிலை கொண்டது, நீ என்னத்தை போதிக்கிறியா அதில் நிலைச்சிரு. அப்படி இருக்கும் பொழுது இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்ளுவாய். அப்ப உபதேசம் சொன்னது எவ்வளவு முக்கியம் பாருங்க. உன்னை குறித்து உன் உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாயிரு, அதில் நிலை பெறு. அப்படி இருந்தாதான் நீயும் பரலோகத்துக்கு வருவேன், உங்ககிட்ட இருக்கிற சபையும் பரலோகத்துக்கு வந்து சேருங்கிறார். உன் உபதேசத்தை கேட்கறவங்க அப்புறம் பரலோகத்துக்கு வருவாங்கன்றார். தவறான உபதேசத்தில் போகும் பொழுது அந்த போதகர் மட்டுமல்ல, அந்த சபையே நரகத்துக்கு போயிடும். ரொம்ப கவனமா இருக்கணும், உபதேசம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆகையினால இப்ப நம்ம வேதத்திலிருந்து இந்த காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. பிதாவாகிய தேவனுடைய கிருபை, தேவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை. ஏன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன் ஜீவனை நமக்கு கொடுத்து கிருபை இன்னதென்பதை அவர் நமக்கு காண்பித்தார். தகுதியில்லாத நமக்கு தன்னுடைய ஜீவனை கொடுத்து கிருபையை காண்பித்தார். தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு கொடுத்ததன் மூலமாக அன்பு இன்னதென்பதை காண்பித்தார். இல்லையா? யோவான் 3:16 அதைத்தான் சொல்லுகிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிதாவாகிய தேவன் அன்பை காமிச்சார். 3வது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இன்றைக்கு இந்த மூணாவது பாட்டு தான் உங்களுக்கு சொல்ல போறேன். பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் மிக 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 முக்கியம். பிதாவாகிய தேவனுடைய அன்பை நாம் உணர வேண்டும், கிறிஸ்துவின் கிருபையை நாம் உணர வேண்டும், ஆவியானவரோடு ஐக்கியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த உலகத்திலே நாம் கர்த்தரோடு கூட வாழ்ந்து பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேருவதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் மிகவும் முக்கியம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ரட்சிப்பை குறித்து வேதத்திலே இரண்டு விதமாக கர்த்தர் சொல்லுகிறார். நாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறோம், என் பாவங்களை எனக்கு மன்னியும் என்று சொல்லுகிறோம். அப்பொழுது நம்முடைய பாவங்களை கர்த்தர் மன்னிக்கிறார், தம்முடைய ரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை கழுவுகிறார். இது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற ரட்சிப்பின் முதல் படி. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்படுகிறோம். ஆனால் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டால் மாத்திரம் போதாது, இந்த பாவ உலகத்தை விட்டு நாம் மீட்கப்பட்டு பரலோக ராஜ்யம் போய் சேரணும். அது இன்னும் நடக்கல. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்ம மீட்கப்பட்டாகிவிட்டது. ஆனால் பாவத்தின் சூழ்நிலையை விட்டு நாம் இன்னும் மீட்கப்படல, பாவ உலகத்தை விட்டு மீட்கப்படல. இந்த பாவ உலகத்தை விட்டு மீட்கப்பட்டு பரலோக போகிறது, அதுவும் ஒரு ரட்சிப்பு. அதைத்தான் மத்தேயு 10:22 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், முடிவு பரியந்தம் நிலை பெறுகிறவனே ரட்சிக்கப்படுவான். இது பின்னால் வரப்போகிற ரட்சிப்பு. முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கணும். நாம் பெற்ற ரட்சிப்பில் முடிவு பரியந்தம் நிலைத்திருந்தால் இந்த உலகத்தை விட்டு ரட்சிக்கப்பட்ட பரலோக ராஜ்யத்திற்குள் நாம் பிரவேசிக்க முடியும். அப்ப இந்த முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் நமக்கு ஒரு பலன் வேண்டும். நம்முடைய சொந்த பலத்தினால் அதை சாதிக்க முடியாது. கடைசி வரைக்கும் நம்ம வெற்றிய வாழ்க்கையை வாழ முடியாது. அதற்குரிய ஒரு பலன் வேண்டும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வதற்கு முன்பதாக கடைசியாய் சொன்ன வார்த்தை அப்போஸ்தலர் 1:8 இப்படி சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் அப்படின்னார். அந்த பலன், நீங்க பலன் அடைவீங்க. பரிசுத்தாவியான வரும்பொழுதுதான் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்குது. எப்படிப்பட்ட ஒரு பலன்? இந்த உலகத்திலே பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பலன், இந்த உலகத்தின் காரியங்களை ஜெயிக்கக்கூடிய ஒரு பலனை கர்த்தர் கொடுத்து உங்களை பரலோகத்திலே கொண்டு போய் உங்களை சேர்க்கிறார் சொல்றார். அதற்கு பரிசுத்தாவியனுடைய பலன் அவசியம். இப்ப நம்ம பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டால் மாத்திரம் போதாது, அதற்கு அடுத்த காரியம் இந்த ஆவியானவரோடு வாழ பழகி கொள்ள வேண்டும். இதை தான் நான் இப்ப சொல்ல போறேன். நிறைய பேர் செய்கிறோம், அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டோம், ஆனால் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டு அதை யூஸ் பண்ண தெரியறதில்லை, அவரை நம்ம வாழ்க்கையில நம்ம பயன்படுத்திக்க தெரியறதில்லை. அது ரொம்ப வேதனையான காரியம். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறதை, அவருடைய பலத்தை நம்ம பயன்படுத்திக் கொள்ள தெரியலன்னா அவர் நம்ம கூட இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. புரியுதுங்களா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறாருன்னா அவரை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதுக்குதான் அவர் நம்ம கூட இருக்கிறாரு. அவர் நம்ம பலப்படுத்துறதுதான் நம்ம கூட வந்திருக்கிறாரு. அவருடைய பலத்தை நம்ம பெற்றுக் கொள்ளாமல் நம்ம தன்னிச்சையா இருப்போம் என்றால் அவர் நம்ம வாழ்க்கையில வந்ததுல அர்த்தமே இல்லை. நம்ம வாழ்க்கையில் அவர் வந்ததுல அர்த்தமே இல்லாம போயிடும். நம்மை பலப்படுத்துவதற்காகவே, இந்த உலகத்தில் சாட்சியாய் நிறுத்துவதற்காகவே, பரலோகத்தில் நம்மை கூட்டி சேர்ப்பதற்காகவே இந்த ஆவியானவர் நமக்குள் வந்திருக்கிறார். அவருடைய பலனை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டுமானால் அவரோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும். புரியுதான் உங்களுக்கு? அவரோடு ஐக்கியமாயிருந்தா அவருடைய பலன் உங்க வாழ்க்கையில கிடைக்கும். அவரோடு ஐக்கியமா இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் அவர் இருந்தும் இல்லாதது போலதான். இயேசு கிறிஸ்து இதை குறித்து சொல்றார் பாருங்க, ஆவியானவரை குறித்து. ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன், யோவான் 14:16. இந்த ஆவியானவர் நம்மோடு எவ்வளவு காலம் இருப்பதற்காக, அவருடைய ஃபெலோஷிப்புக்காக எப்படி சொல்றாரு பாருங்க, 14:16.
நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன்,
அப்பொழுது
என்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு, சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார்.
போதும். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு. சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இந்த பரிசுத்த ஆவியானவர் டெம்பரவரி கிடையாது, எந்தென்றைக்கும் எப்பொழுது நம்மோடு கூட இருக்கும்படிக்கு பிதாவாகிய தேவனால் நமக்கு கொடுக்கப்படுகிறார். நல்லா கவனிங்க, ஆவியானவரை குறித்து ரொம்ப ஒரு தெளிவு இருக்கணும். நம்ம அன்னைக்கு ரைட் சர்வீஸ்ல கூட உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொன்னேன், கர்த்தர் நன்மையானவை தருகிறார். நன்மை என்பது என்ன? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். கர்த்தர் நமக்கு இந்த வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறார். அதுல முக்கியமான ஒரு நன்மை என்னன்னா பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் தாவீது சொன்னான். என்ன நன்மை? என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அதுதான் அந்த நன்மை. அப்ப நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நன்மை அபிஷேகம். இன்னைக்கு சொல்ற அபிஷேகத்தை பெறாமல் இதுவரைக்கும் இருக்கிறவங்க, நீங்க அன்னைக்கு நான் ரெண்டு போன வருஷத்தின் கடைசி சர்வீஸ்ல நடத்தினேன், டீச் பண்ண முடியல. நீங்க எங்கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்காக ஒரு ஈவினிங் சர்வீஸ் அல்லது வேற ஸ்பெஷல் டைம் ஒதுக்கி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கண்டிப்பா ஒவ்வொருவரும் அபிஷேகம் பெறாதவங்க அபிஷேகம் பெற்றுத்தான் ஆகணும். இல்லைன்னா நீங்க வந்து ஒரு பலவீனமான ஒரு நபர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அபிஷேகத்தை பெற்றுதான் ஆகணும். அந்த அபிஷேகத்தை பெற்று ஆவியில நீங்க ஃப்ளோ ஆக தெரியணும். ஆவியானவரால் நிரம்பி நடக்கக்கூடிய ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கணும். இல்லைன்னா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுக்கு கேரண்டியே கிடையாது. புரியுதுங்களா? கேஷுவலா இருக்காதீங்க. ஏற்கனவே அபிஷேகத்தை பெற்றவங்க கூட நீ இன்னும் சரியா ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்க முடியல அப்படியே தடுமாற்றம் இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா நீங்க கூட சொல்றேன் ஸ்ட்ரென்தன் ஆகணும். அபிஷேகத்தை பெற்றா போதாது, ஸ்ட்ரென்தன் ஆகணும். ஏன்னா இந்த ஆவியானவர் நம்மோடு கூட ஐக்கியமா இருப்பதற்காக, அதுவும் நிரந்தரமாய் ஐக்கியமா இருப்பதற்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு இந்த சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை நமக்கு தருகிறார். எப்பொழுது? கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருப்பதற்கு. எதுக்காக இவர் கடைசி வரைக்கும் இருக்கிறார் தெரியுமா? வாசிங்க, எபேசியருக்கு எழுதின நிருபம் 4:30 எதுக்காக இவர் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கிறார்?
அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று,
அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று
முத்திரையாக பெற்ற,
முத்திரையாக பெற்ற
தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள்.
போதும். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவி. உனக்கு ஆவியானவரை எதுக்காக பிதாவாகிய தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார்? எதுக்காக அவர் கடைசி வரைக்கும் என் கூட இருக்கிறார்? இது நமக்கு தெரியணும். பழைய ஏற்பாட்டு காலத்திலே பார்க்கும் பொழுது தேவ ஆவியானவர் என்று சொல்லி இந்த ஆவியானவர் சில தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ மனுஷர்களை நிரப்பினார். அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாமே டெம்பரவரி தான். பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஒவ்வொரு விதமான நோக்கத்தோடு வந்தார். ஆனால் ஒவ்வொருவருக்குள்ளே டெம்பரவரியா தான் வந்தார். யாருக்குள்ளையும் அவர் நிரந்தரமாக வரவில்லை. கடைசி வரைக்கும் இருக்கல. மோசைக்குள் இருந்தார், அவன் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக இருந்தார். பெசலேயேலுக்குள்ள வந்தார், ஆசரிப்பு கூடாரத்தை செய்வதற்காக அவனுக்குள்ள வந்தார். சிம்சோனுக்குள்ள வந்தார், பிலிஸ்தியர் கையில் இஸ்ரேல் ஜனங்களை மீட்கும்படிக்கு அவர் இறங்கும் பொழுது அசாதாரணமான வல்லமை அவன் இறங்கி வரும், பலன் வரும். அந்த ஆவியானவர் அவன் வந்து விட்டு போன உடனே அவன் சாதாரண மனுஷன் ஆயிடுவான். டெம்பரரியா தான் வந்தார். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இப்படி ஆவியானவர் இறங்கி வந்து அவரவர்களை கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து விட்டு போயிட்டே இருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகி நீங்களும் நானும் மிகப்பெரிய பாக்கியவான்கள். ஏன்னா இந்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில டெம்பரரியா கொடுக்கப்படல, மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக நம்மிடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறார். புரியுதுங்களா? மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்படின்னா இந்த உலகத்தை விட்டு மீட்கப்பட்டு பரலோகத்திற்கு நாம் போய் சேர்கிற வரைக்கும் நமக்கு அவர் முத்திரையாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை முத்திரித்திருக்கிறார். இந்த நபர் பரலோகத்திற்குரிய நபர் என்று சொல்லிய ஒரு சீல் நம் மேல இருக்குது. அவர் எதுவரைக்கும் இருப்பார்? இந்த உலகத்தில் நம்ம பல்லவம் போய் சேர்ற வரைக்கும் ஆவியானவர் இருப்பார். அப்ப ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில வர வச்சுட்டு அவரோடு ஐக்கியம் பாராட்டாமல் இருப்பது அவரை இன்சல்ட் பண்ற மாதிரி. அப்படிதானே? ஒருத்தர் உங்க வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு அவர் வந்த உடனே அவர்கிட்ட நீங்க ஒரு பேச்சும் பேசாம நீங்க பாட்டு உங்க வேலையை சொந்த வேலையை கவனித்துக் கொண்டிருந்தால் வந்தவரை நாம் அவமானப்படுத்துற மாதிரி. அப்படிதானே? வந்தவரை நம்ம ஹானர் பண்ணணும், வந்தவர்கிட்ட நம்ம பேசணும், வந்தவர்கிட்ட நம்ம பழகணும், வந்தவர் பேசுறத நம்ம கேட்கணும், அந்த வந்தவரோடு நம்ம இருக்கணும், அதுதான் உண்மையான ஐக்கியம். அப்ப இந்த வேத வசனத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு காரியத்தையும் சேர்த்து சொல்றார். இந்த 4:30 அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். துக்கப்படுத்தாதிருங்கள், ஏன் துக்கப்படுத்தாதிருங்கள்னா அவரால் அவரை நம்மளால் துக்கப்படுத்த முடியும். நீங்க நினைக்கலாம் நம்ம போய் கர்த்தரை துக்கப்படுத்த முடியுமா? முடியும். இந்த ஆவியானவரை ஒரு தேவ பிள்ளை தன் வாழ்க்கையில துக்கப்படுத்த முடியும். அதனாலதான் துக்கப்படுத்தாதீர்கள் போட்டிருக்கு. வந்தவரோடு நீங்க ஃபெலோஷிப் வைக்கலன்னா அதுவே அவருக்கு துக்கமா இருக்கும். புரியுதா? வந்த உங்களுக்குள் வந்திருக்கிற ஆவியானவரோடு நீங்கள் ஐக்கியம் பாராட்டாமல், நீங்கள் உங்கள் சொந்த காரியத்தை மட்டுமே கவனித்துக் கொண்டிருந்து அவரை குறித்த ஒரு எண்ணமே இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் அது அவரை துக்கப்படுத்தும். அடுத்து 31 சேர்த்து படிக்கலாம்.
சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துக்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது
போதும். சகல விதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், இதெல்லாம் கசப்பில் இருந்து வருகிறதான காரியம். கசப்பு தான் கடைசியில் கோபமா மாறும். யாரு மேலே கொஞ்சம் கசப்பு வச்சோம்னா கொஞ்ச நேரம் ஆச்சு அதுலேயே செய்யும், கோபமாய் மாறும். கோபத்தை நீங்க மெயின்டைன் பண்ணின என்ன வரும்? மூர்க்கம் வரும். மூர்க்கத்தை கொஞ்ச நேரம் கண்டினியூ பண்ணி என்ன வரும்? கூக்குரல் வரும். கூக்குரல் இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணி என்ன வரும்? தூஷண வார்த்தை வரும். இல்ல எல்லா கசப்புலேருந்து வர்ற காரியம் தான். நம்முடைய மனதிலே ஒரு சின்ன கசப்பு ஒரு நபர் மேல் வந்தா கூட இந்த ஆவியானவரை துக்கப்படுத்தும். இதுக்காக இந்த வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன்னா, நம்முடைய ஆவியானவர் ரொம்ப சென்சிட்டிவானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப சென்சிட்டிவானவர். இவன் நமக்குள்ளேயே வந்து தங்கியிருந்து இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளையும் நம்மை நடத்தி நம்மை பத்திரமாய் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறார். அப்படி வந்திருக்கும் பொழுது அவரை எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் துக்கப்படுத்தக்கூடாது. மனதிலே வருகிற ஒரு சின்ன கசப்பு, யாராவது ஒரு சக விசுவாசி மேல், ஒரு சக நபர் மேல், ஒரு தெரிந்தவர் மேல் நமக்கு ஒரு கசப்பு வருதுன்னா அது கூட பரிசுத்த ஆவியானவரை வேதனைப்படுத்தும், துக்கப்படுத்தும். ஒருத்தர் துக்கப்படுத்திட்டே இருந்தோம்னா அந்த நபர் அங்க இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. துக்கப்படுத்திட்டே இருந்தோம்னா அந்த இடத்துல அந்த நபர் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்மள யாராவது துக்கப்படுத்திட்டே இருந்தோம், துக்கப்படுத்தினாங்கன்னா அந்த வீட்டு பக்கமே நம்ம போக மாட்டோம் இல்லையா? ஒருத்தர் நம்மளை துக்கப்படுத்தினா அவங்க வீட்டுக்கு நம்ம போக மாட்டோம். ஆனா இந்த ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்தாம இருக்கணும். மாறாக நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷம் வைக்கணும், அவரோட நெருங்கி பழகணும், க்ளோஸா இருக்கணும். நமக்கும் அவருக்கும் ஒரு நெருக்கத்தை நாம் எப்பொழுதும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, நல்ல புரிஞ்சுங்க. நமக்கும் அவருக்கு நடுவிலே ஒரு க்ளோஸ்னஸ் இருக்கணும், ஒரு நெருக்கம் இருக்கணும். என்னமோ வந்தார், எங்கே ஒரு மூலையில் இருக்கிறார்னு இருக்க கூடாது. இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா ஆவியானவரை ஏதோ இந்த சர்ச்சில் வந்து கடப்பட கடந்து ஏதோ நான் அந்நிய பாஷை பேசிட்டு ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் அப்படின்ட்டு அப்படியே திருப்தியாயிருக்கும். இல்ல இல்ல இல்ல, அது இல்ல. சும்மா வந்த உடனே அப்படி ஒரு 4 பாஷை பேசிட்டு உடனே ஆவியானவர் இருக்கிறார், பரவாயில்ல இன்னும் இருக்கிறார், அவர் இருப்பாரு, அது ஒன்றும் பெரிய கன்ஃபர்மேஷன் கிடையாது. அவர் தான் மீட்கப்படும் நாள் வரைக்கும் இங்க இருப்பேன்னு சொல்லிட்டாரு, அதனால அது வரைக்கும் அந்நிய பாஷை வரும். சும்மா ரெண்டு அந்நிய பாஷை வருதுன்றதுக்காக நீங்க நல்ல ஸ்பிரிச்சுவல் பர்சன் சொல்லி நீங்க ஏமாந்துடக்கூடாது. புரியுதா? நாலு அந்நிய பாஷை உங்க வாயில வருதுன்றதுக்காக நீங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஆளுன்னு உங்களை நீங்க நினைச்சுக்க கூடாது. ஆவியானவரோடு ஒரு நெருக்கம் என்றால் கம்யூனிகேஷன் நமக்கு இருக்கணும். அந்த ஆவியானவருடைய குரலை கேட்கக்கூடிய ஒரு சென்சிட்டிவ்னஸ் இருக்கணும். அந்த ஆவியானவர் உணர்த்துகிறதை உணரக்கூடிய ஒரு சென்சிட்டிவ்னஸ் நமக்கு இருக்கணும். அந்த ஆவியானவருடைய நடத்துதலை புரியக்கூடிய ஒரு காரியம் நமக்கு தெரியணும். அந்த ஆவியானவருடைய உணர்வுகளை புரிய நமக்கு தெரியணும். ஏதோ ரெண்டு அந்நிய பாஷை வந்ததை வச்சுட்டு நம்ம ஸ்பிரிச்சுவல் பர்சன் நம்ம கணக்கு போட்டுடக்கூடாது. அவருடைய உணர்வுகளை உணர தெரியணும், அவருடைய சத்தத்தை கேட்க தெரியணும், அவர் நடத்துதலை புரிய தெரியணும். இதெல்லாம் இருக்கணும். நம்ம சாதாரணமாக என்னைக்குமே ஒரு குழந்தைத்தனமான விசுவாசியமே வாழ்ந்துடக்கூடாது. இது ஆவியானவரோடு ஐக்கியம் உங்களுக்கு அவசியம். ஏன்னா விசுவாசிகளுக்கு பவுல் சொல்றார், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இந்த ஆவியானவரை நீங்க ஒரு பக்கத்துல துக்கப்படுத்த கூடாது, ஃபர்ஸ்ட் காரியம். அடுத்த பக்கத்துல அவரோடு நீங்கள் நேரத்தை செலவிடுகிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். அவரோடு நீங்கள் நேரத்தை செலவிடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அவருடைய உணர்வுகளை புரிந்து அதற்கு ஏற்ற மாதிரி நடக்கிறவங்களா இருக்கணும். மூணாவது, நீங்கள் அவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவருக்கு ஏத்த மாதிரி நடக்கிறவங்களா இருக்க வேண்டும். புரியுதா உங்களுக்கு? அதை நம்ம புரியணும். அவருடைய உணர்வுகள் அவருக்கு என்ன பிடிக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடக்கிற மாதிரி இருக்கணும். அவருக்கு எது பிடிக்காது அது செய்யாதவர்களா இருக்கணும். இந்த உணர்வுகளை புரிந்து நடக்கும் பொழுது அவர் நம்ம ரொம்ப பிளீசிங்கா இருப்பாரு, நம்ம கூட இருப்பார். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்பதான் கர்த்தருடைய சத்தத்தை நீங்க கேட்க முடியும், கர்த்தருடைய நடத்துதலை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இதெல்லாம் அப்பதான் நமக்கு கிடைக்கும். புரியுதா? நான் இப்ப சொல்றது ஒரு ரொம்ப கொஞ்சம் ஹையர் ஸ்டேஜ், இது கொஞ்சம் ஹையர் லெவல்ல நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சாதாரணமான ஒரு விசுவாசியின் ஒரு அடிப்படை காரியங்களுக்கு நான் பேசல, ஒரு லெவல் மேல நான் இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? இது கொஞ்சம் எடுத்தவொடனே உங்களுக்கு கொஞ்சம் புரியது, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனால் வந்துடணும், அந்த லெவலுக்கு வந்துடணும். சும்மாவே அப்படி எழுந்துட்டு இருக்க கூடாது. உங்களுடைய லைஃப்ல ஒவ்வொரு நாள்லயும் ஆவியான உங்களை நடத்துகிறதை நீங்கள் அறிய தெரியும். உங்களுக்கு பைபிள் இருந்ததற்காக சில காரியங்களை உங்களுக்கு நான் காட்டுறேன். பைபிள் இருந்து ஆவியானவருடைய ஐக்கியம் என்பது எப்படிப்பட்டது என்பதற்கு வேதத்தில் சில உதாரணங்களை காட்டுகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5 அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். முதல் 4 வசனங்களை வாசிக்கலாம்.
அனனியா என்னும் பெயருள்ள ஒருவனும்,
அனனியா என்னும் பெயருள்ள ஒருவனும்,
அவனுடைய மனைவியாகிய சப்பிராளும்,
அவனுடைய மனைவியாகிய சப்பிராளும்
தங்கள் காணியாட்சியை விற்றார்கள்.
தங்கள் காணியாட்சியை விற்றார்கள்.
தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து
அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான்.
பேதுரு அவனை நோக்கி அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து
பரிசுத்த ஆவியினிடத்தில்
பொய் சொல்லும்படி
சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன?
அதை விற்கும் முன்னே
அது உன்னுடையதா இருக்கவில்லையோ
அதை விற்ற பின்பும்
அதின் கிரயம்
உன் வசத்தில் இருக்கவில்லையோ நீ உன் இருதயத்திலே
இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன?
நீ மனுஷரிடத்தில் அல்ல
தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். நல்லா கவனிங்க. ஆதி சபை ஆரம்பிக்கப்பட்ட அந்த நேரம் எழுப்புதல் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் ஜனங்கள் உற்சாக மிகுதியினாலே கர்த்தர் தங்களை ரட்சித்து தங்களை அபிஷேகித்த அந்த ஆனந்த சந்தோஷத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் ரொம்ப உற்சாகமாயிட்டாங்க. இந்த உலகத்தில் என்ன இருக்குது இதை விட? கர்த்தருடைய ரட்சிப்பின் சந்தோஷம், அபிஷேகத்தின் சந்தோஷம். இதுக்கு முன்னால உலகத்தில் இருக்கிற ஆஸ்தி எண்ணத்துக்கு பணம் இருக்கு, நகை இருக்கு, பொருள் இருக்கு, எல்லாம் குப்பைன்னு உணர ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க வாங்கி வச்சிருந்த வீடு, நிலம் எல்லாமே அவங்களுக்கு குப்பை மாதிரி தெரிஞ்சது. ஏன்னா கர்த்தருடைய மகிமை அவ்வளவு ருசிக்க ஆரம்பிச்ச உடனே இந்த உலகத்தில் இருக்கிறதானே அவங்களுடைய ஆஸ்திகள் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப குப்பையை போல தோணுச்சு. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் அந்த ஆஸ்திகள் எல்லாம் அவர்களுக்கு குப்பையாய் தோண்ட ஆரம்பிச்ச உடனே பார்த்தாங்க, எல்லாரும் அப்போ சொல்லு கேட்கல, ஆனா இவர்களாகவே தங்கள் நிலத்தை எல்லாம் வித்தாங்க, நகையெல்லாம் வித்தாங்க, பொருள் எல்லாம் வித்தாங்க. வித்து கொண்டு வந்து அப்போஸ்தலர் கையில கூட கொண்டு கொடுக்கல, கொண்டு வந்தாங்க. அப்போஸ்தலர் கையில கூட வாங்கல, அங்க வச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க பாதத்தில் கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. ஐயா, இந்த நிலத்தை தன் லட்சத்துக்கு வித்த, சரி அங்க வை, வச்சுட்டு போயிட்டாங்க. எல்லாம் நிலத்தை விற்கிறாங்க, காசு விற்கிறாங்க, அதற்கு இருக்கிற வீட்டை விற்கிறாங்க, எல்லாம் கொண்டு வந்து அங்க வச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ சொல்லுவோம், நீ எல்லாம் நிலத்தை வித்துட்டு வா, வீட்டை வித்து கூட, நகை வித்து கூட சொல்லல. ஆனா இவங்களா உற்சாக மிகுதியினால எல்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்படி போய் கொண்டிருக்கும் பொழுது இந்த அனனியா சப்பிரால் என்கிறவர்கள், இவர்கள் கணவன் மனைவி, இவர்களுக்கு ஒரு லேண்ட் இருந்திருக்கிறது, அதை வித்துட்டாங்க. வித்தவங்க நேரம் கொண்டு வந்து வீட்டுல டிஸ்கஸ் பண்றாங்க. வித்து பணமா வந்தவங்க தான் பாக்கலாம், ஐயோ இது இவ்வளவு வேல்யூவா, நிலமா இருக்கும்போது அவருடைய வேல்யூ தெரியல, பணமா வந்தவன் தான் அவருடைய வேல்யூ தெரியுது. கட்டுக்கட்ட பணத்தை பார்த்தோம், ஐயோ இவ்வளவா நம்ம கொண்டு போய் கொடுக்கணும், பெசாம கொஞ்சம் பாதிக்கு வச்சுருவோம், வச்சுட்டு இவ்வளவுதான் வித்தோம்னு சொல்லிட்டு நான் வந்து பேசுறேன்னா விசாரிக்கவா போறாரு, எவ்வளவு வித்தாங்க விசாரிக்கவா போறாரு, பேசாம என்ன செய்வோம், இவ்வளவுதான் பணம் கொடுத்தாங்க சொல்லிட்டு கொண்டு போய் கொடுத்துடலாம் என்று சொல்லி வீட்டுல ரெண்டு பேரும் பேசிட்டு கொண்டு வந்து, ஐயா அப்போஸ்தலரே நாங்கள் இவ்வளவு நிலத்தை வித்தோம், அதற்கான கிரயத்தை கொண்டு வந்து வைக்கலாம் பாதத்துல வச்சுட்டாங்க. இதை வித்தோம் அதுல வந்து 50% கொண்டு வந்து வச்சிருக்கிறோம் சொல்லியிருக்கலாம் இல்லையா, நிலத்தை வித்தோம் அதுல பாதியை எங்களுக்கு வச்சுக்கிட்டோம், பாதி கொண்டு வச்சு சொன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது, பாதி வச்சுட்டு முழுசா வச்ச மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறான், ஒரு இமேஜ் கிரியேட் பண்றான், எல்லாரும் ஃபுல்லா வச்சதுனால நம்மளும் ஃபுல்லா வச்ச மாதிரி காட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாதி வச்சேன்னு சொன்னா தப்பே கிடையாது. ஆனா இவன் வந்து பாதி வைத்துக் கொண்டு பாதி கொண்டு வந்து வைத்துக் கொண்டு முழுதா கொடுத்து வைத்தது போல அந்த இடத்துல காட்டுறான். சொன்ன உடனே பேதுரு இதை போய் விசாரிக்கணும் அவசியமே கிடையாது, ஆவியானவர் அவங்ககிட்ட பேசுறாரு, இவன் பாதி வீட்டுல வச்சுட்டு உங்ககிட்ட வந்து இதுல பொய் சொல்லிட்டு இருக்கிறான், பாதி கொண்டு வச்சுட்டு ஃபுல்லா கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்கிறான். உடனே பேதுரு அவனை பார்த்து அந்த வார்த்தை கேட்கிறான், அழகான வார்த்தை, பேதுரு அவனை நோக்கி 3வது வசனத்துல, அனனியாவே நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் என் இருதயத்தை நிரப்பினது என்ன? இந்த அனனியா யாருகிட்ட பொய் சொல்லிட்டு இருக்கிறான்? பேதுருகிட்ட வந்து பொய் சொல்லிட்டு இருக்கிறான் இல்ல, அங்க பேதுரு தான் நாங்க பிரச்சனை இருக்கலாம். இது அனனியா வந்து பேதுரு கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கிறான், ஆனா பேதுரு கேட்கிறான் நீ பரிசுத்தாவியிடத்திலே போய் சொல்லுகிறது என்னன்னு கேட்கிறான். அந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? பேதுருவனிடத்திலே சொல்லப்பட்ட பொய் பரிசுத்தாவியானவரிடத்தில் சொல்லப்பட்ட பொய்யாக இங்கே எண்ணப்பட்டது. இதுதான் ஃபெலோஷிப். பேதுருவும் ஆவியானவரும் அந்த அளவுக்கு ஐக்கியத்தில் இருந்தார்கள். அங்கு நடக்கிற காரியத்தை டக்கு டக்கு டக்குன்னு ஆவியானவர் அவனோடு பேசிட்டே இருக்கிறாரு, நல்லதையும் சொல்றாரு கெட்டதையும் சொல்றாரு. அங்க நடக்கிறது யாரு வரா யாரு போறா எப்படி யோசிக்கிறா என்ன செய்யறாங்க எல்லாத்தையும் ஆவியானவர் சொல்லிட்டே இருக்கிறார். ஆவியானவரோட ஐக்கியமாக இருந்தால் ஒன்று சொல்றேன், உங்கள் வாழ்க்கையில் யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது. தெரியுமா, ஆவியானவரோடு நீங்கள் சரியான ஐக்கியமாக இருந்தால் உங்களது உலகத்தில் எவனையும் ஏமாத்த முடியாது. அழகாக காமிச்சு கொடுத்துருவார் யார் யார் எங்கேயாவது என்ன போய் சொல்றாங்க, அழகாக காமிச்சு கொடுத்துருவார். ஒருத்தரும் நம்மளை ஏமாத்த முடியாது. ஒருத்தர் வந்து போய் சொல்றான் அந்த ஆவியானவர் அறிந்து உடனே நமக்கு சொல்லி கொடுத்துருவார். புரியுதா? இதெல்லாம் ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கணும். சர்பத்தை போல நம்ம வினா உள்ளவர்களாக இருக்கணும், புறாக்களை போல கபடற்றவர்களா இருக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? புறாக்களை போல கபடற்றவர்கள் நம்ம மத்தவங்களை யாரும் ஏமாத்த கூடாது, சர்பத்தை போல வினா உள்ளவர்கள் மத்தவங்க நம்மளை ஏமாத்தவும் கூடாது. இதுதான் இது, நம்மளும் யாரையும் ஏமாத்தக்கூடாது, மத்தவங்களும் நம்மளை ஏமாத்தக்கூடாது. அதான் கிறிஸ்டியன் லைஃப். இது எப்படி சாத்தியம்? ஆவியானவரோடு இருக்கிற ஒரு ஐக்கியம், ஆவியானவரோடு இருக்கிற ஐக்கியம், ஆவியானவர் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறவர். ஒரு பொய் ஒரு காரியம் அவருக்கு முன்னால் வரும் பொழுது சொல்லிட்டார். அதனாலதான் அவன் சொல்றான், நீ எங்கிட்ட இல்லப்பா பரிசுத்தாவியானது குரோதமா பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்னன்னு கேட்டான். பல வருஷத்துக்கு முன்னால ஒரு செய்தி ஒன்று கேட்டேன், டிஜிஎஸ் தினகரன் அவருடைய செய்தி. அவருடைய ஆரம்ப காலத்தில் அவர் வெரி என்ன சொல்ற ஒரு பெர்ஃபெக்ட் ப்ராஃபட், அவர் சரியான தீர்க்கதரிசியாக. ஒரு செய்தியில் அவர் ஒரு சம்பவம் சொல்லுவார், ரொம்ப அருமையா இருப்பார். ஒரு ஊர்ல போய் அவர் ஒரு இடத்துல ஒரு கூட்டம் நடத்தியிருக்கிறார். அப்ப அந்த ரூம்ல தங்கியிருந்தார், அவர் தங்கியிருந்த ரூம்ல ரெண்டு பேர் வந்தாங்களாம். வந்தவங்க அந்த ரெண்டு பேரும் நல்லா குடிச்சிருந்திருக்கிறாங்க, வந்து இவர்கிட்ட வம்பு பண்றதுக்குன்னே வந்திருக்கிறாங்க. இப்படி வந்தவர்கள் அந்த ரெண்டு பேரும் இவர்கிட்ட வந்து வேண்டாத பிரச்சனை பண்ணி இருக்கிறாங்க. ஒருத்தர் கேட்டாரா, ஐயா ஆதாம் ஏவாள் என்ன பாஷையில பேசினாங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாங்க. இவர் சொன்னார், எனக்கு தெரியாது, நாமும் நாங்க இல்லை, அதனால எனக்கு தெரியாது. அடுத்து இப்படி வேண்டாத கேள்வி கேட்டு இவங்ககிட்ட வந்து இவரை வேறு இவரை இரிட்டேட் பண்ற மாதிரி பண்ணி இருக்கிறாங்க. அப்ப அவர் உத்து பார்த்துட்டு சொன்னாராம், நீங்க ரெண்டு பேரும் எங்கிட்ட வந்திருக்கிறீங்க, எங்கிட்ட ஏதோ கேள்வி கேட்டு தெரியணும்னு வந்திருக்கிறீங்க. நான் இப்ப உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களோட ஒருத்தர் கை காமிச்சு, நீ ரொம்ப சமாதானம் இல்லாம இருக்கிற, அதனாலதான் நீ குடிச்சிட்டு வந்திருக்கிற. நீ ஏன் இப்படி இருக்கிறன்னா, உன் மனைவியை நீ கொலை செய்து அந்த டெட் பாடி எடுத்து கொண்டு போய் ரயில்வே டிராக்ல போட்டுட்டு அதோ ட்ரெயின் ஏறி அடிபட்டு செத்ததை போல உலகத்துக்கு காமிச்சு நீ யாருக்குமே தெரியாது நினைச்ச அந்த கொலைய மறைச்சிட்ட. நீ அந்த கொலையை உலகத்துக்கு மறைச்சிருக்கிற, ஆனாலும் அதை கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். அதனாலதான் உனக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, அதனாலதான் நீ இப்படி குடிச்சிட்டு வந்து எனக்கு முன்னால நிக்கிறார். அவன் அலண்டு போனானா, இது யாருக்குமே தெரியாமல் இந்த கொலையை நம்ம மறைச்சு வச்சிருந்தோம், இவர் பிட்டு வச்சுட்டாருன்னு அலறி அடிச்சு எழுந்து ஒரே ஓட்ட ஓடிய போயிட்டான். நிக்க முடியும், யாருக்கும் மறைக்கலாம், ஆவியானவருக்கு எதுவுமே மறைக்கப்பட முடியாது, எல்லாம் அவருக்கு தெரியும், எல்லாவற்றையும் அறியும். நீங்க ஆவியானவரால் நிறைந்திருக்கும் பொழுது சொல்ற உங்களுக்கும் எதுவுமே மறைப்பொருளா இருக்காது. ஒருத்தர் உங்களை ஏமாத்த முடியாது, ஒருத்தர் உங்கள்கிட்ட பொய் சொல்ல முடியாது, ஒருத்தர் உங்கள்கிட்ட வந்து ஒண்ணு பண்ண முடியாது. நமக்கு தேவை, இந்த உலகம் கபடத்தில் நிறைந்திருக்கிறது, இந்த உலகம் ஏமாற்றுத்தனத்தில் நிறைந்திருக்கிறது, இந்த உலகம் வஞ்சகத்தில் நிறைந்திருக்கிறது. இந்த உலகத்திலே நம்ம தேவ ஆவியானவரால் நிறைந்திருந்தால்தான் சர்வை பண்ண முடியும். ஆமென். உங்களை எத்தனையோ பேர் கால வாரத்துக்கு பார்த்துட்டு இருப்பாங்க, அது யார் அந்த நபர், உங்களுக்கு ஆவியானவர் கூட தான் உங்களுக்கு தெரியும், இல்லைன்னா நீங்க கவிழ்ந்து போயிடுவீங்க. புரியுதா? இதெல்லாம் பிராக்டிக்கல் லைஃப்ல ஆவியானவர் தேவை. நம்ம என்னமோ நினைக்கிறோம், ஆவியானவர் சபையில வந்து கட 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 நான் அந்நிய வருஷம் பேசிட்டு போறதுக்கு ஆவியானவர் இல்லை, 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 இல்லை. உங்களுடைய வாழ்க்கையிலே ரகசியங்களை சுட்டி காண்பிக்கிறவர் ஆவியானவர். பேதர்வரிடத்துல வந்து இங்க பொய் சொல்லும் பொழுது பேதர் சொல்றான், நீ பரிசுத்த ஆவியினிடத்துல பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்னன்னு கேட்டான். சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார்? ஒன்று கொரிந்தியர் 2:9 வாசிக்கலாம்.
எழுதியிருக்கிறபடி
தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
ஆயத்தம் பண்ணினவைகளை
கண் காணவும் இல்லை
காதுகள் கேட்கவும் இல்லை
அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை
நமக்கோ
தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார்.
அந்த ஆவியானவர்
எல்லாவற்றையும்
தேவனுடைய ஆழங்களையும்
ஆராய்ந்திருக்கிறார்.
மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்,
அப்படி போல
தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும்
தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இரண்டாவது, இந்த ஆவியானவரோடு இருக்கிற ஐக்கியம் நமக்கு என்ன செய்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, தேவன் தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அது இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இது ரொம்ப முக்கியமான தெரியும். ஒரு கர்த்தருடைய பிள்ளை கர்த்தரிடத்தில் உண்மை அன்பு செலுத்துறாங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு கர்த்தர் ஸ்பெஷலா ப்ரிப்பேர் பண்றாரு. அவங்களுக்கு கர்த்தர் வச்சிருக்கிற பிளஸ்ஸிங் எப்படிப்பட்டதுன்னா, கண்ணுனால வேற எங்கேயுமே நீ பார்த்திருக்க மாட்டீங்க, காதுனால் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, இருதயத்தில் அதை குறித்த ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு வந்திருக்காது, நீங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க. கர்த்தரிடத்தை உண்மையாய் அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் அப்படிப்பட்டது. சாதாரண விஷயம் கிடையாது கர்த்தரிடத்தில் அன்பு கூறணும்ன்றது. கர்த்தரிடத்தில் உண்மையாய் நம்ம அன்பு கூர்ந்தோமானால் கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதம் நம்முடைய கண்களால் காணாதது, காதினால் கேட்க முடியாதது, இருதயத்தில் கூட தோன்றாதது, அவ்வளவு ஒரு ஸ்பெஷலான பிளஸ்ஸிங்க கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். ஆனால் அவைகளெல்லாம் நம்முடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. மனுஷனுக்குள் இருக்கிறதை அறிவதற்கு மனுஷனுடைய ஆவி போதும், ஆனால் தேவனுடைய காரியத்தை அறிவதற்கு தேவனுடைய ஆவி நமக்கு தேவை. அந்த காரியங்கள் நமக்கு தெரிஞ்சாதான் அந்த காரியத்தின்படி நம்ம போக முடியும். புரிஞ்சுங்களா? அந்த காரியங்கள் நமக்கு தெரியணும். ஆவியானவர் எனக்கு என்ன ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் தெரியணும். யோசேப் இருந்தான், அவன் 17 வயதாக இருக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்தின் மூலமாக கர்த்தர் அவனோடு பேசினார். அவனுக்குள் ஆவியானவர் இருந்தார். அவருடைய எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் அவனுக்கு 2 சொப்பனங்கள் மூலமாய் கர்த்தர் அவருக்கு தெளிவுபடுத்தின. அந்த சொப்பனம் அவனுக்கு மறைபொருளா இருக்கல. 12 பேரும் சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து அடிக்கட்டுகளை அறுக்கிறாங்க. இவன் அடிக்கட்டு நிக்கிது, மற்றதெல்லாம் படுத்துட்டு இருக்குது, இவனுக்கு முன்னால படுகுது. இவர் என்னமோ அடிக்கட்டை பார்த்தமே அப்படின்னு அவன் குழம்பிட்டு இருக்கல. அந்த சொப்பனத்தை கர்த்தர் அவனுக்கு காண்பிக்கும் பொழுது அந்த அடிக்கட்டு அதை வணங்கினது, அதன் ரகசியத்தை அவனுக்குள் இருக்கிற ஆவியானவர் அவனுக்கு வெளிப்படுத்தினார். சொப்பனத்தை கர்த்தர் கொடுத்தார், பிதாவாகிய தேவன் கொடுத்தார், இவனுக்குள் இருக்கிற ஆவியானவர் அதற்கான அர்த்தத்தை கொடுத்தார். நல்லா கவனிக்கணும், ஆவியானவர் தான் அர்த்தம் புரியும், இல்லைன்னா அர்த்தம் புரியாது. நீங்க காண்கிற சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியணும்னா உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கணும். அந்த ஆவியானவர் தான் உங்களுக்குள்ள நீங்க அந்த சொப்பனத்துக்கு என்ன அர்த்தம், அதன் காரியம் என்ன, இதன் காரணம் என்ன என்று தெளிவா நீங்க புரிய முடியும். அப்ப நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற பெரிய காரியங்களை ஆவியானவர் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தி கொடுப்பார். இதோட காரியம் இதுதான். அந்த காரியம் அவனுக்கு தெரிந்ததுனாலதான் கடைசி வரைக்கும் இந்த யோசேப்பு ஒரே நிலையில் இருந்து அவன் சுதந்திரித்துக் கொள்ள முடிஞ்சது. வெளிப்பாடு நமக்கு அவசியம். என்னை குறித்து என் ஆண்டவர் என்ன நினைக்கிறார், என் எதிர்காலத்தில் கர்த்தர் எனக்கு என்ன செய்ய போறார், என் வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்யணும் தீர்மானம் வச்சிருக்கிறார், அது நமக்கு தெரியணும். அது தெரியணும்னா தேவ ஆவியானவர் தான் செய்ய முடியும். ஏனென்றால் அவர் தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்திருந்திருக்கிறார். 10வது வசனத்தை பாருங்க, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார், அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். எல்லாவற்றையும் ஆராய்ந்திருக்கிற ஆவியானவர் ரகசியத்தை வெளிப்படுத்துவார். இது எப்ப சாத்தியனா, பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் நிறைந்து வாழும் பொழுதுதான் இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு சாத்தியம். அபிஷேகம் பெற்று ஆவியில் நிறைந்திருந்தால் கர்த்தர் உங்களோடு பேசுவார், உங்களுக்கு கர்த்தர் வச்சிருக்கிற பிளஸ்ஸிங் உங்களுக்கு காட்டுவார். அதை நீங்க பிடிச்சுக்கிட்டு ஆகலாம், அதை நீங்க பிடிச்சுக்கிட்டு அதை நீங்க சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இல்லைன்னா உங்களை குறித்திருக்கிற தேவ திட்டமே உங்களுக்கு புரியாது, உங்க லைஃபை வேஸ்ட் ஆகும். அதுதான் அபிஷேகம். அபிஷேகம் பெற்று ஆவியானவரால் நிறைஞ்சிருக்கணும். ஒவ்வொருவரை குறித்து கர்த்தர் பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். எந்த அளவுக்கு நம்ம அன்பு கூறுறோமோ அந்த அளவுக்கு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். தெரியுமா? அதான் காட்ஸ் பிளான். எப்படியுமே எதை பேஸ் பண்ணிருக்குதுன்னா கர்த்தர் மேல வச்சிருக்க அன்பை தான் பேஸ் பண்ணிருக்குது. கொஞ்சம் அன்பு கூறுகிறவளை பத்தி கொஞ்சம் திட்டம் வச்சிருப்பார், ரொம்ப அன்பு கூறுகிறவளுக்கு ரொம்ப திட்டம் வச்சிருப்பார். புரிதுவா? நம்ம அன்பு வச்சுதான் கர்த்தர் ஆசீர்வாதங்களை அளக்கிறார். அதனாலதான் ரொம்ப அன்பா இருக்கும். கர்த்தரிடத்துல அன்பு கூறுங்கள், கர்த்தரை நேசிங்க, தேடுங்க, ஜெபம் பண்ணுங்க, வேத வாசிங்க, கர்த்தரிடத்துல அன்பா இருங்கன்னு சொல்றது ரகசியமா இருந்தோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்ப 2வது காரியம் பாத்தீங்கன்னா, கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்களை கர்த்தர் நமக்கு ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி அதை சுதந்திரிக்க செய்கிறார். 3வது, இந்த ஆவியானவரோடு இருக்கிற ஐக்கியம் நமக்கு எப்படி உதவி செய்கிறது? ரோமருக்கு எழுதின நிறுவம் 8வது அதிகாரம் 26-27.
அந்தபடியே
ஆவியானவரும்
நமது பலவீனங்களில்
நமக்கு உதவி செய்கிறார்.
நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று
அறியாமல் இருக்கிறபடியால்
ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே
பரிசுத்தவான்களுக்காக
வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார்.
இது ரொம்ப முக்கியமான விஷயம். மூன்றாவது இந்த பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் எதுக்காக? இந்த பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம்முடைய ஜெப வாழ்க்கையில் நமக்கு உதவி செய்வதற்காக. இந்த ஆவியானவர் தாமே நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நமக்கு பலவீனம் இருக்குது. என்ன பலவீனம் கேட்டீங்கன்னா, ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று தெரியாதிருக்கிறதான பலவீனம் நமக்கு இருக்கிறது. ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம், இது தேவ சித்தமா இது தேவ சித்தம் இல்லையான்னு தெரியல, இது நல்லதா இது கெட்டதான்னு தெரியல, இது நமக்குரியதா இது நமக்குரியது இல்லையா நமக்கு தெரியல, இதனால் நமக்கு ஆசீர்வாதமா இதனால் நமக்கு பிரச்சனை வருமா நமக்கு தெரியல, இது ரைட்டா தப்பான்னு நமக்கு தெரியல, குழம்புறோம். குழம்பிட்டு இருக்கும்பொழுது அந்த குழப்பத்தோடு அப்படி விட்டுட்டா கூட பிரச்சனை இல்லை. அந்த குழப்பத்தில் இருக்கும்போது சில நேரத்தில் நம்ம தவறான காரியங்களுக்காக நம்ம ஜெபிச்சிருவோம். என்னைக்குமே ஜெப வாழ்க்கை மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும், ஜெபத்தில் மட்டும் ரொம்ப சரியா இருக்கணும். ஜெபிச்சு ஆசீர்வதிக்கப்பட்டவங்களும் உண்டு, ஜெபிச்சு கெட்டு போனவங்களும் உண்டு. புரியல உங்களுக்கு? ஜெபிச்சு கெட்டு போனவங்களும் உண்டு. உங்கள் ஜெப வாழ்க்கையில் நீங்கள் தேவ சித்தத்தை சரியாய் தெரிந்து ஜெபிக்க தவறிட்டீங்கன்னா உங்கள் ஜெபமே உங்களுக்கு பாதிப்பாயிடும். ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். நான் இப்ப எல்லாத்துக்கும் ரொம்ப விளக்கம் கொடுக்க டைம் இல்லை. இப்போ தேவ சித்தத்தின் மொழியான ஜெபத்துக்கு மட்டும்தான் கர்த்தர் பதில் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அது தப்பு. புரியுதுலாம்? தேவ சித்தத்தின் மொழியான ஜெபத்திற்கும் கர்த்தர் பதில் கொடுப்பார். தேவ சித்தம் இல்லாத காரியத்திற்கும் நீங்கள் போராடி ஜெபிச்சீங்கன்னா உங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்துருவார். பைபிள்ல நிறைய உதாரணம் இருக்குது, படிக்க வேண்டாம் எனக்கு டைம் இல்லை. 1 சாமுவேல் 8:7 பார்க்கும் பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொல்லுகிறார், இந்த ஜனங்களுக்கு சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு அவர்கள் என்னைத்தான் தள்ளினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு ராஜா வேணும்னு கேட்டாங்க, அது தேவ சித்தம் கிடையாது. ஆனாலும் கர்த்தர் வந்து பார்த்தார், அந்த ஜனங்கள் போராடிட்டு இருக்கிறாங்க சாமுவேல் கிட்ட, ஒரு ராஜாவை ஏற்படுத்தும், ஒரு ராஜாவை ஏற்படுத்தும். கர்த்தர் சாமுவேல் கிட்ட வந்து சொன்னார், சாமுவேலே அந்த ஜனங்க கேட்கிறபடி அவன் சொல்றபடி எல்லாம் செஞ்சிரு, ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொடு. கர்த்தரே சொல்றாரு, ஏன் நீ நினைக்கிற அவன் உன்ன தள்ளுறாங்க, உன்ன தள்ளல, நான் அவர்களை ஆளாதபடிக்கு அவன் என்னதான் தள்ளுறாங்க, அதுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொடுத்துரு. ஆனால் அந்த ராஜாக்கள் நிமித்தம் அவங்க என்ன பாடுபட போறாங்கன்றது அதையும் சொல்லிடுங்கிற, அந்த ராஜாக்கள் நிமித்தம் அவங்க என்ன பாடுபட போகுது அதையும் சொல்லிடு. கர்த்தர் என்னைக்குமே சொல்றேன், நீங்கள் தேவ சித்தமான காரியத்தை நீங்கள் ஜெபிச்சீங்க கிடைக்கும். தேவ சித்தம் இல்லைனாலும் போராடி ஜெபிச்சீங்கன்னா உங்களுக்கு காரியம் நடந்துடும், ஆனால் அதனால உங்களுக்கு பிரச்சனையை சேர்ந்து கூட வரும், கண்டிப்பா பிரச்சனை வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் 40 வருஷம் நடந்து வரும்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு மன்னா கொடுத்தார். ஒரு கட்டத்தில் இறைச்சி வேணும் இறைச்சி வேணும் அவங்க போராடினாங்க, கர்த்தர் இறைச்சியை கொடுத்தார். ஒரு கீழ்காற்றை வீச பண்ணினார், காடைகள் வந்து விழுந்தது, அந்த இறைச்சியை கொடுத்தது கர்த்தர் தான். அதை எடுத்து புசிக்கும் பொழுது கர்த்தருடைய வாதை சபை நடுவில் இறங்கிற்று. காடையை கொடுத்தது கர்த்தர் தான், அதை புசிக்கும் போது அவங்களை அடிச்சது அதே கர்த்தர் தான். தேவ சித்தம் இல்லைனா கூட போராடி ஜெபிச்ச காரியம் நடக்கும், அது உங்கள் வாழ்க்கையே சீர்குலைத்து விடும். கவனமா இருக்கணும். நமக்கு ஒரு பலவீனம் இருக்கிறது. என்ன பலவீனம்? எது சரி எது தவறு தெரியல. இப்படி இருக்கும்பொழுது நீங்கள் அபிஷேகம் பெறுகிறீர்கள், இந்த ஆவியாளர்களுக்குள்ள வராரு. வந்த பிறகு அந்நிய பாஷைகளிலே நீங்கள் பேசி ஜெபிக்கிறவர்களாய் மாறுகிறீர்கள். இப்படி நீங்க அந்நிய பாஷையில பேசி ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் நமக்காக விண்டம் பண்ணுகிறார். ஆவியானவர் தாமே நம்முடைய பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடகாத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இப்ப 2 காரியம் உங்களுக்கு முன்னால் இருக்குது, ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருக்குது, ஒன்று உங்களுக்கு பிடிக்கல. புரியுது உங்களுக்கு? ஒரே நேரத்தில் 2 கம்பெனிக்கு நீங்க வந்து உங்களுக்கு அட்டன் பண்ண நினைக்கிறீங்க, 2 இன்டர்வியூ வருது. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா நல்ல பெரிய கம்பெனி, எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனி, அது சாலரி நல்லா இருக்குது. அதே டைம்ல வந்து இன்னொரு கம்பெனியில உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது, ஆனா இது கொஞ்சம் அவ்வளவு ஒன்றும் பெரிய கம்பெனியாகவும் இல்லை, சேலரி குறைவா தான் இருக்குது. இப்ப நீங்க ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரே இதுல 2க்கு போக முடியாதப்பா, நான் எதுக்கு போறது? ஆனா உங்க மனசெல்லாம் என்ன சொல்லுது, இது பெரிய கம்பெனி, இது சேலரி நல்லா இருக்குது, இதுக்கு போயிடு. நீங்க ஜெபிச்சுட்டு போவீங்க, உங்களுக்கு கடைசாலம் கிடைச்சிடும். ஆனால் நாளைக்கு அந்த கம்பெனி கவுந்து போயிடும். ஆனா இன்னைக்கு சின்ன கம்பெனியா இருக்குது, சேலரி குறைவா இருந்தது, நாளைக்கு இதுல நல்ல குரோத் இருக்கும், சரியான குரோத் வந்து எங்கே போயிடும். கர்த்தர் உங்களுக்கு இதை வைத்திருக்கிறார், ஆனா நீங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறத பாக்குறீங்க, ஆனா கர்த்தரோ நீங்க எந்தெந்தைக்கு நல்லா இருக்கணும்னு பாக்குறாரு. இப்ப நீங்க ஜெபிக்கிற ஜபம் எல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கிறது மேலே உங்களுக்கு கவனம் திரும்புது. தப்பா ஜெபிக்கிறீங்க, தப்பா வாங்கிக்கிறீங்க. இங்கதான் ஆவியான உதவி செய்யறார். நீங்க ஃபர்ஸ்ட் தமிழ்ல ஜெபிக்கும் போது தப்பா ஜெபிச்சிட்டீங்க, ஓகே விட்டுருங்க. அடுத்தது நீங்கள் அந்நிய பாஷைக்காக ஜெபிக்கணும், அதுதான் ஆவியானவருடைய ஜெபம். ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்யறார். அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் பொழுது இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளிருந்து ஜெபிக்கிறார். நாம் அந்நிய பாஷையில் பேசும் பொழுது தேவனோடு ரகசியங்களை பேசுகிறோம் என்று 1 கொரிந்தியர் 14:2 வாசிக்கிறோம். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறார். அப்போ நம்ம அந்நிய பாஷையில் பேசும் பொழுது ரகசியங்களை பேசுகிறோம். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அந்நிய பாஷைகளில் பேசுகிறார். இது ரகசியத்தை தேவனோடு பேசணும். யாருக்கு ரகசியம்? நிறைய பேர் நினைப்பீங்க பிசாசுக்கு தெரியாதுன்னு நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்க என்ன பாஷையில பேசினாலும் பிசாசுக்கு தெரியும். புரியுதா? அந்நிய பாஷையில பேசினாலும் பேசி எந்த பாஷையில பேசினாலும் பிசாசுக்கு தெரியும். ஏன்னா பிசாசு அந்நிய பாஷை என்பது என்ன? நாம் இந்த உலகத்தில் கற்றுக்கொள்ளாத நமக்கு அந்நியமா இருக்கிற பாஷை, அந்த அந்நிய பாஷை. இப்ப நீங்க திடீர்னு அந்நிய பாஷையில் பேசுறது, இப்ப பெங்காலியில நான் பேசுறேன்னா அந்நிய பாஷை இல்லையா, குஜராத்தில பேசுறேன் அந்நிய பாஷை. ஆனா அந்த பாஷையை வேற ஒருத்தவரு இடத்துல பேசிட்டு இருக்கிறான், ஆனா நமக்கு அது அந்நிய பாஷை, கற்றுக்கொள்ளாத பாஷை நம்ம வாயில பேசுறோம். இப்போ இந்த ரகசியம், ரகசியத்தை பேசுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ரகசியம் குறைஞ்சபட்சம் 3 பேர் வேணும். 2 பேர் பேசணும், ஒருத்தருக்கு மறைக்கப்பட்டிருக்கணும், அதுதான் ரகசியம். அப்புறம் அந்த ரகசியமா மாறும். இப்போ யார் யார் பேசுறோம், யாருக்கு மறைக்கப்படுகிறது கேட்டீங்கன்னா, நம்மளும் கர்த்தரும் பேசுறோம், பிசாசுக்கு மறைக்கப்படுது நினைச்சுன்னா தப்பு. ஏன்னா பிசாசுக்கு உலகம் ஃபுல்லா இருக்கிறான், அவனுக்கு எல்லா பாஷையும் தெரியும். பிசாசு உலகத்துல எல்லா இடத்துலயுமே இருக்கிறான், இல்லாத இடமே கிடையாது. ஆகிய உலகத்துக்கு அத்தனை மொழிகளுமே பிசாசுக்கு தெரியும். ஒருவேளை நீங்க தேவ தூதர் பாஷையை நீங்க பேசுறேன்னு நினைச்சுங்க, பவுல் சொல்ற நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலுங்கிறார். ஒருவேளை தேவ தூதர் பாஷையா இருக்குமோ அப்படி நினைச்சீங்கன்னா, தேவ தூதர் பாஷை அதுதான் பிசாசுக்கு மதர் டங்கு, அதுதான் அவன் தாய்மொழி, அதுதானே அவன் தேவ தூதன் விழுந்து போனான், அவனுடைய தாய்மொழி அதுதான். அப்ப அப்படி பார்க்கும்பொழுது பிசாசுக்கு தெரியாத லாங்குவேஜே கிடையாது, அவனுக்கு எதையும் மறைக்க முடியாது. நிறைய பேர் அவனுக்கு மறைச்சு அப்படியே பத்திரமா அப்படியே காரியத்தை சாதிக்கிறீங்க. ஏன் அப்படி பயந்து பயந்து மறைச்சு மறைச்சு போறீங்க? பிசாசுக்கு ரகசியமா மறைச்சு ஜெபம் பண்ணுவாங்களா கத்துக்கிட்ட? வேடிக்கையா இருக்கு. ஏன் அவனுக்கு கண்டு பயந்து போறதுனால மறைக்க வேண்டியது? அவனுக்கு ஏன் பயப்படுறீங்க? தெரிஞ்சுட்டு போட்டுமே, அவன் நீ என்ன ஜெபிக்கும் தெரிஞ்சுட்டு போட்டுமே, தெரிஞ்சு அவனுக்கு வேதனை தான் வரும். ஏன் அவனுக்கு நீங்க பயப்படுறீங்க? அவன் பயந்து அவன் எதாவது உங்களுக்கு காரியத்தை கெடுத்துருவான் பயப்படுறீங்களா? ஒண்ணும் பண்ண முடியாது. புரியுதா? அவன் நம்ம ஜபத்தை ரகசியத்தை தெரிஞ்சு நம்மளுக்கு எடுத்துருவா, காரியத்தை கெடுத்துருவான் நினைக்கிறீங்களா? ஒண்ணும் பண்ண முடியாது. இது தேவையில்லாத பயம். இப்ப இந்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற காரியத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது ரகசியம் என்ன கேட்டீங்கன்னா, நமக்கு அது ரகசியம், நமக்கு அது ரகசியம். நம்முடைய அறிவியல அந்த பாஷை கிடையாதுனால நமக்கு தெரியாது. நம்ம அந்நிய பாஷையில பேசுறோம், நம்ம என்ன பேசுறோம் நமக்கு தெரியாது. ஆனால் ஆவியானவர் நமக்குள் இருந்து ஜெபிக்கிறார். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் தமிழ்ல ஜெபிச்சீங்க, தப்பா ஜெபிச்சீங்க, தப்பான காரியத்தை கேட்டீங்க. இப்போ அதே காரியத்தை மனதில் வைத்து நீங்கள் ஆவியானவருடைய ஒத்தாசையோடு அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் பொழுது இந்த ஆவியானவர் என்ன ஜெபிக்கிறாரு? பிதாவே, இந்த நேரத்திலும் கூட முடிய பிள்ளை தப்பான ஒரு காரியத்துக்காக இந்த இடத்துல இப்ப ஜெபிச்சுட்டாங்க, அந்த காரியத்துக்கு நீங்க பதில் கொடுக்காதீங்க. ஆனால் உங்களுடைய இருதயத்தில் இதுதான் நீங்க தேவத்திட்ட வச்சிருக்கிறீங்க, இந்த காரியத்தை உங்களுடைய பிள்ளைக்கு நீங்க வாய்க்க பண்ணுங்க பிதாவேன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் ஜெபம் பண்ணுவார்.
வேண்டுதல்
செய்கிறபடியால் இவர் எப்படி ஜெபிக்கிறாரா? நம்ம சித்தத்தின்படி ஜெபிக்க மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தை பார்க்கிறார். நமக்கு வேற சித்தம் இருக்குது, கர்த்தருக்கு வேற சித்தம் இருக்கிறது. அப்ப தேவனுடைய சித்தத்தை பார்த்து தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களாக இருக்கிற நமக்காக வேண்டுதல் செய்கிறபடியால்
இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர்,
இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற பிதா நம்ம இருதயத்தை பார்க்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தை பார்க்கிறாரு. இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற பிதா
ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார்.
ஆவியானவருடைய சிந்தையை செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறாரு. நம்ம வேற யோசனையில் இருக்கிறோம். ஆனா ஆவியானவர் தேவ சித்தத்தை பார்த்து ஜெபிக்கிறாரு. அந்த தேவனாகிய கர்த்தர் ஆவியானவருடைய விண்ணப்பத்தை பார்த்து பதில் கொடுத்துறாரு. அவங்க ரெண்டு பேர் கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க நம்ம காரியத்துக்கு. அவங்க ரெண்டு பேர் கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. பிதா நினைக்கிறத பார்த்து இவர் ஜெபிக்கிறாரு. இவர் ஜெபிக்கிறதற்கு பிதா பதில் கொடுத்துறாரு. நம்மள கர்த்தர் டோட்டல் நம்மள டம்மி ஆக்கிடுறாங்க. இதுதான் நடக்கும். இங்கதான் தேவ சித்தத்தை கூட நம்முடைய வாழ்க்கை போகுது. நிறைய பேர் ஜெபிச்சு தப்பான காரியத்துக்கு ஜெபிச்சு தப்பான பதிலை வாங்கி காலமெல்லாம் கஷ்டப்படுறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுதா? ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். தெய்வ பிள்ளைகள் ஆவியாவுடைய ஒத்தாசை இல்லைன்னா உங்க உலகத்தில் நீங்க தப்பான காரியத்தை செலக்ட் பண்ணிடுவீங்க. தப்பான வேலை, தப்பான திருமணம், தப்பான காரியம், தப்பான ஸ்கூல் சேர்க்கறது, எல்லா விஷயம் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா அது பெரிய தப்பா போயிடும், லைஃப்லயே தப்பா போயிடும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு உங்களுக்கு தேவ ஆலோசனை உங்களுக்கு தேவை. சின்ன சின்ன காரியம், எந்த ஒரு இடத்துல டிசிஷன் எடுக்கணும்னு ஆவியாவுடைய ஒத்தாசை இருக்கணும். சின்ன தப்பு நடந்து போச்சுன்னா டோட்டலா டிராக் மாறி போயிடும். ரொம்ப கவனமா இருக்கணும். அதனால ஆவியானவர் தேவ சித்தத்தை நமக்கு ஜபத்தின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துறார். டைம் ஆயிடுச்சு, உடனே ஒண்ணு சொல்லட்டுமா, முடிக்கலாமா? ஒண்ணு மட்டும் வேகமா சொல்லி முடிச்சார். ஆவியானவர் உங்களை டெய்லி லைஃப்ல கூட நடத்துவார். ஒரு சின்ன ரெண்டு காரியத்தை மட்டும் வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13:4 வாசிக்கலாம்.
அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே,
அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே
பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும்,
நீகர் எனப்பட்ட சிமியோனும்,
சிரேனே ஊரானாகிய லூகியும், காற்பங்க தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும், சவுனும், தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள்.
தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள்.
அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக,
நான் அழைத்த ஊழியத்திற்காக
அவர்களை பிரித்து விடுங்கள் என்று,
அவர்களை பிரித்து விடுங்கள் என்று
பரிசுத்த ஆவியானவர்,
பரிசுத்த ஆவியானவர்
திருவுளம் பற்றினார்,
திருவுளம் பற்றினார்.
அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள்,
அவர்களை அனுப்பினார்கள். போதும். இங்கே பார்க்கும் பொழுது இங்கே அந்தியோகியா சபையில ஆராதனை நடந்திருக்கிறது, பாஸ்டிங் வஷி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது தீர்க்க தரிசனம் வெளிப்படுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த சவுலையும் பர்னபாவையும் இவங்க ரெண்டு பேரையும் மிஷனரிகளாக அனுப்புங்கள் அப்படின்ட்டார் கர்த்தர். சொன்ன உடனே அதே போல இவங்க ரெண்டு பேரையும் அவர்கள் ஜெபித்து அனுப்பினாங்க. 4 பாத்தீங்கன்னா, அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு, யார் அனுப்புறாரு பாத்தீங்களா, அந்த சபை அனுப்புல அனுப்புறது யாரு, பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு. என்ன வார்த்தை பாருங்க, இது சபையில் இருக்கிற மூப்பர்கள் அனுப்புறாங்க, கை வைத்து அனுப்புறாங்க. ஆனா பைபிள் என்ன சொல்லுது, பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு. ஆவி சபை பாருங்க, ஆவியானோட என்ன ஒரு ஃபெலோஷிப்ல இருக்குது பாருங்க. இவங்க என்ன, அவங்க அவங்க என்ன, இவங்க பேதுருட்ட போய் சொன்னா பேதுரு சொல்றான், பரிசுத்த ஆவியிட்ட போய் சொல்றேங்கிறான். இங்க சபையில தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க, இவரு ரெண்டு அனுப்புறாங்க. ஆனா மனுஷங்க அனுப்புறாங்க, யாரு அனுப்புறான் போட்டுருக்கு, ஆவியான அனுப்புறான் போட்டுருக்கு. ஆதி சபையானது ஆவியானவரோடு அவ்வளவு க்ளோஸ் ரிலேஷன் இருந்துச்சு, ஐக்கியம். இவங்க செஞ்சாலும் ஒண்ணுதான், அவர் செஞ்சாலும் ஒண்ணுதான், ரெண்டு உதவி மாதிரிதான் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபெலோஷிப். ஆவியானவருக்கு மாறுபாடாக அவங்க எதையுமே சிந்திக்கல, எதையுமே செய்யல, அப்படி இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஃபெலோஷிப் இருந்தாங்க. ஆவியானவர் அனுப்புனார், இவங்க ரெண்டு பேரும் மிஷினரிகளை அனுப்பி போயிட்டாங்க. அப்படியே விட்டுருங்க, 16 வாங்க. 16 6 வாசிக்கலாம். 16:6 வாசிக்கலாம்.
அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு,
நல்லா பாருங்க, இங்க ஏசியாவுக்கு வராங்க, ஊழியர் செய்யலாம் நினைக்கிறாங்க. ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு
பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு,
பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு
மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தனியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக
ஒட்டாதிருந்தார்.
அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று.
ஒரு தரிசனம் உண்டாயிற்று.
அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது.
இப்ப பாத்தீங்கன்னா, இங்க பவுல் ஊழியத்துக்கு கிளம்புறாங்க. ஏசியால வந்து ஊழியம் செய்யலாம்னு இங்க பிளான் பண்ணிட்டாங்க மனசுல, பிளான் பண்ணிட்டு எல்லாம் ரெடி ஆயிட்டு கப்பல் ஏறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஆனால் ஆவியான சொல்றாரு போக கூடாதுங்கிறாரு, போகாதேங்கிறாரு. திருப்பி அடுத்த பிளான் பண்ணி கிளம்புறாங்க, போக கூடாதுங்கிறாரு. பொதுவே புரியுது உங்களுக்கு என்னது சுவிசேஷம் சொல்லதான போறோம், கத்தனையும் போக கூடாது. ஆவியானவர் செய்யலாம் தடை பண்றாங்க. ஏசியால சுவிசேஷத்தை சொல்லாதபடி ஆவியானவர் தடை பண்ணாங்க. அன்னைக்கு ராத்திரி ஒண்ணுமே புரியுது உங்களுக்கு, கர்த்தர் தடை பண்றாரு, எடுக்கிற முயற்சியெல்லாம் தடை பண்றாரு. அன்னைக்கு ராத்திரி தூங்குறாங்க, தூங்கும் பொழுது ஆவியானவர் பவுலுக்கு ஒரு தரிசனத்தை காட்டுறாரு. மேசிடோனியால ஒருத்தர் வந்து எங்களுக்கு இயேசு கிறிஸ்து பத்தி சொல்லுங்க கேட்கிற மாதிரி இருக்கு. உடனே புரிஞ்சுட்டாங்க, கர்த்தர் நம்ம மேசிடோனியாக்கு கூப்பிடுறாரு. நடத்தப்பட்டாங்க. 13 அதிகாரத்தில் சபையில் இருக்காத எழுது போய் நீங்க மிஷினரியே போங்கிறாரு. 16 அதிகாரத்தில் ஏசியாவுக்கு போற, ஏசியாவுக்கு போகாத மேசிடோனியாவுக்கு போன்றாரு. எங்க போன்றாரு, எங்க போக கூடாதுன்றாரு. ஒவ்வொரு காரியத்திலும் நடத்திட்டே இருக்கிறார். நீ போன்னு சொன்னாரு, இன்னொரு இடத்துல போகாதேங்கிறாரு, இன்னொரு இடத்துக்கு வேற இடத்துக்கு டைவர்ட் பண்ணி இங்க போங்கிறாரு. இதுதான் ஆவியானவருடைய காரியம். இன்னைக்கு நம்ம லைஃப்ல, டெய்லி லைஃப்ல நமக்கு தேவை. தப்பான இடத்துக்கு எங்கும் போயிடக்கூடாது, தப்பான நபரை யாரும் சந்திச்சிடக்கூடாது, தப்பான நபர் இடத்துல பேசிடக்கூடாது. தப்பான காரியம் எல்லாம் நல்லதுதான், இங்க பாத்தீங்கன்னா சுவிசேஷம் தான் சொல்ல நினைச்சாங்க, நல்ல விஷயம்தான். ஆனா ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் இருக்கிறது. இல்ல நல்ல விஷயம் தான் சுவிசேஷத்தை சொல்றது, எங்க சொன்னா என்ன எல்லாமே நல்லது தானே, கிடையாது. சுவிசேஷம் தான் நல்ல விஷயம் தான், ஆனா யாருக்கு எப்ப சொல்லணும்ன்றது ஆவியானவருக்கு தாங்க தெரியும். புரியுதா உங்களுக்கு? ஒரு மனுஷன் நல்லா தெம்பா நல்லா இருக்கும்போது அவன் போய் நீங்க இயேசு கிறிஸ்து பத்தி உழுந்து உழுந்து சொன்ன கேட்கவே மாட்டான். அப்ப கத்த சொல்ற அவன்கிட்ட போகாதன்னு, இன்னொருத்த உடஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருப்பான், அங்க போனுவாரு. அங்க போய் நீங்க 5 அப்படி சொன்னீங்கன்னா உடனே அவன் சரண்டர் ஆவான். இது நமக்கு தெரியாது, யாருகிட்ட எப்ப போனது கத்தருக்கு தெரியும். நம்ம போயிட்டு என்ன செய்வோம், நமக்கு பார்த்துட்டு இன்னைக்கு இவங்ககிட்ட போலாம் இவங்ககிட்ட போலாம், ஒன்னும் நடக்காது. நம்மளுடைய பிளானிங் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடும். ஊழியத்துல கூட சொல்றேன், நம்ம பிளான் பண்ண எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடும். உடைய பர்சனல் லைஃப்ல கூட சொல்றேன், நீங்க திட்டமிட்டீங்கன்னா எல்லாம் தப்பு தப்பா போயிடும். நல்ல விஷயத்தை கூட எப்ப செய்யணும், எங்க செய்யணும், எல்லாத்தையும் கர்த்தர் சொல்லணும், அப்பதான் அது கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். புரியுதுங்களா? நல்லதுன்னு சொல்லி ஜம்ப் ஆகிடக்கூடாது என்றைக்குமே, கவனமா செயல்படும். இதுக்குதான் இங்க ஆவியோட நடத்துறது பாத்தீங்க. அப்போஸ் நடந்த காலத்திலே எப்படி நடத்தி இருக்கிறாரு, சும்மா இருக்கிறவங்கள போகிறாரு, போற எங்களோட வில்லுங்கிறாரு, இன்னொரு இடத்துக்கு போங்கிறாரு. நம்ம வாழ்க்கையில தேவ நடத்துதல் பர்சனல் லைஃப்ல இருக்கும். இதுக்கு ஆவியானவரோடு நீங்க ஐக்கியமா இருந்தால் இந்த நடத்துதலை நீங்கள் அறிய முடியும். தேவையில்லாம உங்க டைம் வேஸ்ட் ஆகாது, தேவையில்லாம உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வீணாகாது, கரெக்டா இருக்கும். நீங்க எடுக்கிற காரியம் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். ஆமென். இதெல்லாம் ஆவியானவர் தேவை, அதனால ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். இதுக்கெல்லாம் ஃபெலோஷிப், இன்னும் நிறைய விஷயம் இருக்குது ஆவியானவரை பத்தி சொல்லிட்டு போன எவ்வளவோ காரியம் இருக்குது. உங்க வாழ்க்கைக்கு அவர் என்னென்ன செய்கிறார், எப்படி எல்லாம் உங்களை நடத்துவார். அதனால உங்களுடைய லைஃப்ல ஒன்னே ஒன்று நான் சொல்றேன், அபிஷேகம் பெறாதவர்கள் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அபிஷேகத்தை பெற்றவர்கள் ஆவியிலே நிறைஞ்சு வாழுங்க. சும்மா நான் அன்னிய பாஷை பேசுறேன்னு திருப்தியா இருக்காதீங்க. உங்க லைஃப்ல ஆவியானவருடைய நடத்துதலை தெரியக்கூடிய அளவுக்கு க்ளோஸ்னஸ் உங்களுக்கு இருக்கணும். அப்பதான் அது சரியான ஆவிக்குரிய நிலைமை. பரிசுத்தாவியின் ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. அந்த வார்த்தை காரியம் அதுதான், சிந்திக்கலாம். ஸ்தோத்திரம், Glory to Jesus. பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியம் தேவ பிள்ளைகளே உங்களுக்கு இருக்கணும். இந்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்க, இந்த ஆவியானவரோடு நெருங்கி வாழுங்க. இந்த ஆவியானவரோடு நெருங்கி வாழுங்கள். இந்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறார், இந்த பரிசுத்தாவியானவர் தாமே நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்திற்கும் போதுமானவராயிருக்கிறார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி அவைகளை கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தை போன்றவும் இல்லை. ஆனால் ஆவியானவர் அவைகளை எல்லாம் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்தாவியானவர் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவர், நமக்கென்று பிதா ஆயத்தப்படுத்தினவைகளை நமக்கு காண்பிக்கிறவர். அனனியாவின் சப்பிராளும் வந்து பொய் சொல்லும் பொழுது ஆவியானவர் அழகாய் அதை காமிச்சார். நீ பரிசுத்தாவியிடத்திலே பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன கேட்டார். நம்மளை சுற்றிலும் பொய்கார ஜனங்கள் இருக்கிறாங்க, பொய் பேசி நம்மளை ஏமாத்துற ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் ஆவியானவரால் நிறைஞ்சிருந்தால்தான் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். மூன்றாவது, ஆவியானவர் தேவ சித்தத்தின்படி நம்மளை ஜெபிக்க வைத்து நமக்கு பதிலை நமக்கு வாங்கி கொடுக்கிறார். நான்காவது, இந்த பரிசுத்த ஆவியானவர் டெய்லி லைஃப்ல எங்க போகணும், எங்க இப்ப போகணும், இன்னைக்கு எதை நாளைக்கு செய்யணும், எதை இன்னைக்கு செய்யணும், அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். நாளைக்கு செய்ய வேண்டிய காரியத்தை இன்னைக்கு செய்ய முற்பட்டீங்கன்னா ஒண்ணுமே நடக்காது. தெரியுதா? நீங்க பல நேரத்தில் நாளைக்கு செய்ய வேண்டியது இன்னைக்கு செஞ்சுட்டு இருப்பீங்க. இன்னைக்கு அது செயலியதாயிடும். இன்னைக்கு வேஸ்ட், நாளைக்கு வேஸ்ட். தெய்வ பிள்ளைகள் ஆவியானுடைய ஆலோசனை கேட்டு நடங்க. எதை எப்ப செய்யணும்னு கேளுங்க, நடத்துவார். எதை எப்ப செய்யக்கூடாதுன்னு கேளுங்க, நடத்துவார், சொல்லுவார், எல்லாவற்றிலையும் நடத்துவார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான நல்ல பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருப்பதற்காக ஸ்தோத்திரம் பா. பிதாவே, இந்த ஆவியானவர் எங்களை ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு காரியத்திலும் எங்களை நேர்த்தியாய் வழி நடத்தி வருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எவ்வளவு ஒரு பாக்கியம் பெற்ற ஜனங்களாய் எங்களை நீங்க வைத்திருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட ஆவியின் நிறைவு, ஆவியானவருடைய நடத்துதல் இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த செய்தியை இப்பொழுது கேட்ட அத்தனை பேருக்கு நீங்க தாங்கப்பா. இந்த செய்தி இனி கேட்கப் போகிற ஜனங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் கர்த்தராகிய ஆண்டவர் இவைகள் எல்லாவற்றையும் அனுபவமாக்குங்க. உங்களுடைய நடத்துதலை அறிந்து புரிந்து நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. நாங்கள் எந்த காரியத்திலும் நாங்கள் தீமையான காரியங்கள் அகப்படாதபடி ஆவியானவர்களை ஒவ்வொரு நாளிலும் சகல சத்தியத்திலும் வழி நடத்துங்க. எங்களை சகல சத்தியத்திலும் வழி நடத்துகிறவர் நடத்துங்க அப்பா, நடத்துங்க, எங்களை நடத்துங்க. அதற்காகத்தான் அவரோடு நாங்கள் ஐக்கியமா இருக்கணும்னு சொல்லி இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க மகிமைப்படுங்க. சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.